ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الله ينادي أرهلي உங்களுக்காகவும் எனக்காகவும் அல்லாஹ்விடத்திலே ஈமானையும் இறையச்சத்தையும் நல்ல அமல்களை அதிகமாக செய்வதற்குரிய தௌஃபீக்கையும் வேண்டியவனாக தொடங்குகிறேன். அல்லாஹ் நம் பாவங்களை மன்னித்து இம்மை மறுமையின் நற்பாக்கியங்களை பெற்ற நல்லவர்களில் சேர்த்து வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். அல்லாஹ் ஏற்றல் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, இன்றைய நமது தலைப்பு அமல்களில் ஆர்வம் கொள்வோம். இந்த தலைப்பு இன்றைய காலகட்டத்தின் மிக அவசியமான ஒன்று. மக்கள் ஒரு பக்கம் பார்த்தால் இந்த துன்யாவை சம்பாதிப்பதிலே, இந்த உலக லாபங்களை ஈட்டுவதிலே, இந்த உலக வஸ்துக்களை சேகரிப்பதிலே, பொருளாதாரத்தை திரட்டுவதிலே ஈடுபட்டு ஆர்வப்பட்டு அதில் மிகுந்த பிரயாசை எடுத்து தங்கள் முழு வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். ஒரு மனிதன் இந்த காலத்திலே அவனுடைய சிறு பிராயத்தையும் வாலிப பிராயத்தையும் எதில் செலவழிக்கிறான்? ஒரு சின்ன கணக்கெடுத்து பாருங்கள். குழந்தை 3 வயதை தாண்டியவுடன் அந்த குழந்தையை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். பிறகு அவன் பள்ளிக்கூடத்திலிருந்து, பாலர் பள்ளியிலிருந்து, பிறகு பிரைமரி தொடக்கப் பள்ளி, பிறகு நடுநிலை, பிறகு உயர்நிலை, பிறகு கல்லூரி, அதற்கு பிறகு பல்கலைக்கழகம் என்று அவன் அந்த படிப்பு சூழலிலிருந்து வெளியே வரும்போது குறைந்தபட்சம் 22 வயதை அல்லது 21 வயதை அவன் அடைந்து விடுகிறான். சரியா இல்லையா? அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது உம்மத்துடைய வயது 60 இருந்து 70 வரை என்று. அப்படி என்றால் அந்த வயதில் 1/3 மனிதன் எங்கே கழிக்கிறான்? இன்றைய காலத்திலே எங்கே கழிக்கிறான்? பள்ளிக்கூடங்களிலே கழிக்கிறான். அந்த பள்ளிக்கூடங்கள் யாருடைய பள்ளிக்கூடங்கள்? மார்க்கத்தை அறியாத மக்களால் நடத்தப்படுகிற கல்விக்கூடங்கள். கல்விக்கூடங்கள் என்று சொல்லிவிட்டால் அதில் எல்லாம் அடங்கும். பாலர் பள்ளியிலிருந்து பல்கலைக்கழகம் வரை அந்த பள்ளிக்கு அதாவது கல்வி நிறுவனங்கள், இவையெல்லாம் மறுமையை அடிப்படையாக வைத்து நடத்தப்படுகிற கல்விக்கூடங்களால் அல்லது உலக பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து நடத்தப்படுகிற கல்விக்கூடங்களா? ஒரு முறை உங்களை கேட்டு பாருங்கள். சிறு பிராயத்திலே இந்த குழந்தையை சேர்த்ததிலிருந்து அவன் 21 வயதில் அல்லது 22 வயதில் அல்லது மேற்படிப்பு என்று படித்து 25 வயதிலே 26 வயதிலே அவன் வெளியே வருகிறான் என்றால், இந்த 25 ஆண்டுகளை அவன் செலவழித்தது மறுமையை அடிப்படையாக வைத்துள்ள கல்வி நிறுவனங்களிலா அல்லது உலகத்தை அடிப்படையாக வைத்துள்ள கல்வி நிறுவனங்களிலா என்றால், ஒரே பதில்தான் இருக்கும். பெரும்பாலான மக்கள் இந்த உலகத்தை மட்டும் அடிப்படையாக வைத்த கல்வி நிறுவனங்களில்தான்
வாழ்க்கையை தொலைத்துவிட்டு வெளியே வருகிறார்கள். அப்போ வாழ்நாளின் மூன்றில் ஒரு பகுதி எங்கே கழிந்து விட்டது? கல்வி என்ற பெயரில் பொருளாதாரத்தை தேடுவதற்குண்டான வழிகளை தெரிந்து கொள்வதிலே வாழ்க்கையில் மூன்றில் ஒன்று தொலைந்து விட்டது. நினைத்து பாருங்கள், நாம் எவ்வளவு பெரிய ஏமாற்றத்திலே இருக்கிறோம் என்று. சரி, இரண்டாவது, படித்ததற்கு பிறகு வேலையை தேடி வேலை செய்வதிலே மனிதன் வாழ்நாளை செலவழிக்கிறான் செலவழிக்கிறான் செலவழிக்கிறான். அந்த டென்ஷனிலே, அந்த பரபரப்பிலே பலர் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுடைய மரணம் அவர்களை அப்படியே அள்ளிக்கொண்டு சென்று விடுகிறது. நீங்கள் பல செய்திகளை கேட்டிருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே அல்லது உறவினர்களுடைய வாழ்க்கையிலே. இங்கிருந்து வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க சென்றவர்கள் போன் வந்தது, 60 வயதானது 50 வயதானது, ஆனால் வருவதற்குரிய அந்த தயாரிப்பில் இருக்கும் போது அவர் வரவில்லை, அவருடைய உடல் தான் வந்தது என்று. இப்படி அவர் வரவில்லை, அவருடைய உடல் தான் வந்தது என்று நாம் கேள்விப்படுகிறோம். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, இந்த உலக வாழ்க்கை நம்மை எப்படி மயக்கிக் கொண்டிருக்கிறது, நாம் எப்படி அதில் மயங்கிக் கொண்டிருக்கிறோம். சரி, இப்போது மீண்டும் வருவோம். இந்த வாழ்க்கையில இருந்து கொண்டு இதிலிருந்து வெளியேற முடியுமா என்று சொன்னால் அது மிக சிரமமான ஒன்று. இதிலிருந்து வெளியே வர முடியும் என்று சொன்னால் அது மிக சிரமமான ஒன்று. காட்டுக்கு செல்ல வேண்டும் அல்லது எங்கேயாவது வயலுக்கு கிராமத்திற்கு சென்று அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் தான் முடியுமே தவிர, நகரங்களிலே இருந்து கொண்டு என் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப மாட்டேன், வேலைக்கு செல்ல மாட்டேன் என்றெல்லாம் முயற்சிப்பது முடியுமா என்ற அளவிற்கு நாம் நிர்பந்தத்தில் இருக்கிறோம். இப்போது நாம் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம்? சரி, இந்த பரபரப்பான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டே 20 ஆண்டுகளையோ 25 ஆண்டுகளையோ பள்ளிக்கூடங்களில், பள்ளி நிறுவனங்களிலே, கல்வி நிறுவனங்களிலே செலவழித்துக் கொண்டே, அல்லது ஹலாலான ரிசுக்கை தேடி, பொருளாதாரத்தை தேடி நாம் தொழிலோ அல்லது வேலையோ செய்து கொண்டே எப்படி அமல்களையும் சேகரித்துக் கொள்வது? கணவன், மனைவி, குடும்பம், வாழ்க்கை, பொருளாதார சிந்தனைகள், பொருளாதார நெருக்கடிகள் இவற்றிலெல்லாம் இருந்து கொண்டும் மறுமையை தேட முடியுமா என்றால், அல்லாஹு தஆலா அப்படி மறுமையை நமக்கு இலகுவாக்கி வைத்திருக்கிறான், அதை தேடக்கூடிய வழிகளை இலகுவாக்கி வைத்திருக்கிறான். இங்கே தேவை என்ன? மனிதனுடைய உள்ளத்திலே, கல்விலே நாட்டம் ஏற்படுகிறதா? என்ன தேவை? நமது மனதிலே மறுமை, அதற்கு நான் தயாரிப்பு செய்ய வேண்டும், அதை நான் மறந்துடக்கூடாது, ரப்பை நான் திருப்திப்படுத்த வேண்டும். அங்கே அமல்கள் தான் பலன் கொடுக்கும், அந்த அமல்களை இங்கே நான் தேட வேண்டும். எனவே அமல்களின் பக்கம் இவருடைய கவனத்தை திருப்பினால் போதும், அல்லாஹு தஆலா கொள்ளை கொள்ளையாக அமல்களை கொள்ளையடிப்பதற்குண்டான வழிகளை இவனுக்கு பாதத்தின் அருகிலும், கண்ணுக்கு அருகிலும், கைகளுக்கு அருகிலும், நாவுக்கு அருகிலும் இவனை சுற்றியும் வைத்திருக்கிறார். சொல்வது புரிகிறதா? அமலுடைய தேட்டம், அமலுடைய விருப்பம், அமலுடைய நாட்டம், அமலின் மீது நேசம், அமலின் மீது ஆர்வம் வர வேண்டும். அந்த ஆர்வம் வந்தால் போதும், இன்ஷா அல்லாஹ் நீங்கள் டாக்டராக இருந்து நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹிவிற்கு நெருக்கமாக இருக்கலாம், இன்ஜினியராக இருந்து ரசூலுல்லாஹிவிற்கு நெருக்கமாக இருக்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு வியாபாரியாக இருந்து அல்லது ஒரு தொழிலாளியாக இருந்து நீங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கலாம், உயர்ந்த சொர்க்கத்திலே வீற்றிருக்கலாம். அல்லாஹ் நமக்கெல்லாம் அதற்குரிய தௌஃபீக்கை முழுமையாக வழங்குவானாக. தேவை என்ன? என்ன தேவை? கல்விலே நாட்டம் பிறக்க வேண்டும், தேடல் பிறக்க வேண்டும், ஆர்வத்தை கொண்டு வர வேண்டும், ஆசையை கொண்டு வர வேண்டும். பிறகு நீங்கள் பார்க்கலாம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வழிகளை வாய்ப்புகளை அல்லாஹ் வைத்திருப்பதை. ஆகவேதான் நமது முன்னோர்கள் சொல்வார்கள், உனது மனமிலேயே நாட்டம் இல்லை என்றால் உனக்கு எங்கிருந்து வழிகள் பிறக்கும்? எங்கே முதலிலே மாற்றம் ஏற்பட வேண்டும்? கல்விலே, நமது உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டும். நமது உள்ளம் இன்றைய சூழ்நிலைகளிலே உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தால், உலகத்தை பற்றியே கேட்டுக்கொண்டிருக்கிற காரணத்தால், உலகத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிற காரணத்தால் மறுமையை மறந்திருக்கிறது. எனவே அமல்களிலே நமக்கு ஆர்வம் வர வேண்டும் என்றால் முதலிலே மறுமையின் சிந்தனையை கொண்டு வர வேண்டும். என்ன சிந்தனை வர வேண்டும்? மறுமை ஆகிரத்துடைய சிந்தனையை கொண்டு வர வேண்டும், மௌத்துடைய சிந்தனையை கொண்டு வர வேண்டும், சொர்க்கத்தின் மீதுள்ள ஆவலை அதிகரிக்க வேண்டும், நரகத்தின் மீதுள்ள பயத்தை அதிகப்படுத்த வேண்டும், அந்த விசாரணை நாளை பற்றிய அச்சத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். இது இவை இருந்தால்தான் அமல்களிலே ஆர்வம் பிறக்கும். மறுமையின் நினைவு முழுமையாக கொண்டு வருவது, விசாரணை நாளுடைய நினைவை கொண்டு வருவது, மரணத்தின் நினைவை கொண்டு வருவது, சொர்க்கத்தின் மீது ஆவலை அதிகப்படுத்துவது, நரகத்தின் மீது பயத்தை அதிகப்படுத்துவது. இந்த ஐந்து விதமான சிகிச்சைகளை அல்லாஹு தாலாவும் அவனுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இப்போது திறந்த சிந்தனையோடு குர்ஆனை படித்து பாருங்கள். அமல்களை அல்லாஹ் சொல்லுவான். அதற்கு முன்னும் பின்னும் பார்த்தால் ஆகிரத்தை, சொர்க்கத்தை, நரகத்தை, மறுமையை, நரக விசாரணை நாளை அல்லாஹ் சொல்லுவான். சின்ன ஒரு உதாரணம் எடுத்துக் கொள்ளுங்கள். அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுஃமினூன பில் கைப். தக்வாவை அல்லாஹ் சொல்கிறான். தக்வாவை சொல்லும் போது தக்வா உடையவர்களின் லட்சணங்கள் என்னவென்றால், அல்லதீன யுஃமினூன பில் கைப், மறைவான செய்திகளை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னதை நம்புவார்கள், வயுக்கீமூன ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். அப்ப மறுமையை கைபை நம்பாமல் தொழுகையை நிலைநிறுத்துவது என்பது வராது. பிறகு அல்லாஹ் சொல்கிறான், நாம் கொடுத்ததிலிருந்து தர்மம் செய்வார்கள். இப்படி அல்லாஹ் சொல்லும் போது கடைசியில் என்ன சொல்கிறான், ஆகிரத்தை அப்படி உறுதியாக ஏற்றுக்கொள்வார்கள். அப்ப மறுமையின் நம்பிக்கை இல்லாமல் அமல்களில் ஆர்வம் என்பது கிடையாது. உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் நன்மைகளை சேகரித்துக் கொள்ளுங்கள். يا ايها الذين امنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله. நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மறுமைக்காக, நாளைய நாளுக்காக நீங்கள் எதை செய்து அனுப்பியிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். وقدموا لانفسكم, உங்களுக்காக நீங்கள் அமல்களை முற்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த நாள் வருவதற்கு முன்பதாக தர்மம் செய்து கொள்ளுங்கள். من قبل ان ياتي يوم لا بيع فيه, வியாபாரம் இருக்காது, ولا خله, நட்பு இருக்காது, ولا شفاعه, பரிந்துரை இருக்காது. يا ايها الذين امنوا اتقوا الله, நம்பிக்கையாளர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த நாள் வருவதற்கு முன்பதாக, واعلموا انكم ملاقوه, அல்லாஹ்வை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்பதை உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறானே கண்ணியத்துக்குரியவர்களே. இந்த ஐந்து விஷயங்களை நமது சிந்தனைக்கு மீண்டும் மீண்டும் கொண்டு வர வேண்டும். மௌத்துடைய சிந்தனையை கொண்டு வர வேண்டும், ஆகிரத்துடைய சிந்தனையை கொண்டு வர வேண்டும், விசாரிக்கப்படுகிற அந்த மஹ்ஷருடைய நிலையை நமது சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டும், சொர்க்கத்தின் மீது ஆசையை கொண்டு வர வேண்டும், நரகத்தின் மீது உள்ள பயத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். குர்ஆனிலே நீங்கள் பார்த்தால் இறை தூதர்கள் அவர்களை அல்லாஹ் புகழும் போது அவர்களுடைய அமல்களைத்தான் அதிகமாக சொல்லுகிறார். மூமின்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த மூமின்களுடைய உயர்ந்த பண்புகளை அல்லாஹ் சொல்லுகிறார். நீங்கள் குர்ஆனிலே நீங்கள் எடுத்து பாருங்கள், உதாரணத்திற்கு சில சூராக்களையும் அந்த சூராக்களுடைய அந்த சூராக்களில் இருக்கின்ற வசனங்களின் எண்களையும் உங்களுக்கு சொல்கிறேன். வீடுகளுக்கு சென்று அந்த குறிப்புகளை எடுத்து பாருங்கள். மூமின்களை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் என்னென்ன பண்புகளை கொண்டு சொல்கிறான், இந்த ஐந்து பண்புகள் ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடிய, இறை நம்பிக்கையை வலுப்படுத்தக்கூடிய, அமல்களிலே ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஐந்து பண்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுக்கு சொல்லியதற்கு பிறகு அவர்களை போற்றி புகழும் போதெல்லாம் அவர்களுடைய அமல்களை குறித்துத்தான் சொல்கிறார். யாராக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, அவர்களை பின்பற்றக்கூடிய நல்லவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா அவர்களுடைய அமல்களை கொண்டுத்தான் நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். அவர்களுடைய நல்ல அமல்களை கொண்டுத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அடையாளப்படுத்துகிறான். சஹாபாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள் உதாரணத்திற்கு. சஹாபாக்களை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொல்கிறான், ஒன்று அவர்களுடைய ஹிஜ்ரத்தை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹுவிற்காக ஊரை நாட்டை பிறந்த பூமியை அர்ப்பணித்தவர்கள் என்று. இரண்டாவது, அப்படி அர்ப்பணித்து வந்தவர்களை தங்கள் உயிரை விட நேசித்தார்கள் ஒரு கூட்டம் என்று அன்சாரிகளை அல்லாஹ் சொல்கிறான். எந்த விதத்திலும் கருமித்தனத்தை காட்டவில்லை என்று சொல்கிறான். பிறகு சஹாபாக்களை பற்றி, ஒட்டுமொத்த சஹாபாக்களை பற்றி, அல் முஹாஜிரூன் அல் அன்சார் என்று அறியப்பட்ட அந்த குர்ஆனிய முந்திய இஸ்லாமிய சமுதாயத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வர்ணிக்கும் போது அவர்கள் உயிரை கொண்டும் பொருளை கொண்டும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்தார்கள் என்று சொல்கிறான். நபியோடு அவர்கள் பாசம் காட்டினார்கள், நபிக்கு அவர்கள் உதவி செய்தார்கள், நபியோடு போருக்கு புறப்பட்டார்கள், தங்களது உயிரை அல்லாஹ்விற்காக சொர்க்கத்திற்கு பகரமாக விற்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்படி ஒரு பக்கம் அர்ப்பணிப்புகளை அல்லாஹு தஆலா பட்டியல் போட்டுக் கொண்டு வரும்போது கவனித்து கேளுங்கள், இவையெல்லாம் என்ன அர்ப்பணிப்புகள், தியாகங்கள். இந்த தியாகங்களை கொண்டுதான் இந்த தீன் நிலை பெற்றது. இந்த தியாகங்களின் மீதுதான் அல்லாஹுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் அமைக்கப்பட்டது. எனவேதான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் மைதானத்திலே நின்று கொண்டு தங்களது தோழர்களை சுட்டி காண்பித்து அல்லாஹுவிடத்திலே கை தூக்கினார்கள், அல்லாஹும்மா இன் துஹ்லிக் ஹாதிஹில் அஸாபா, அல்லாஹும்மா இன் துஹ்லிக் ஹாதிஹில் அஸாபா ஃபலன் துஅபத், அல்லாஹுவே இந்த கூட்டத்தை நீ அடித்து விட்டால் இனி உனக்கு இபாதத்து செய்யப்படாது. யாரை சுட்டி காண்பித்து? அந்த அஸ்ஹாபுகளை சுட்டி காண்பித்து சொன்னார்கள், யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை அழித்து விடாதே. அப்படி நீ இந்த கூட்டத்தை அழித்து விட்டால் இனி உனது இபாதத் இந்த பூமியிலே நடக்காது அல்லாஹ். அப்படி என்றால் எதை சொல்கிறார்கள்? இஸ்லாம் அந்த தோழர்களின் இரத்தங்களின் மீது, அவர்களின் உயிர்களின் மீது அமைக்கப்பட்டது. அல்லாஹ் சொல்கிறார், அவர்களுடைய தியாகங்களை ஏற்றுக்கொண்ட ரப்பு அதற்கு சாட்சி சொல்கிறான். ஒரு பக்கம் இவை என்ன, சஹாபாக்களுடைய அர்ப்பணிப்புகள், தியாகங்கள், தத்ஹியாத் என்று சொல்லப்படும். இன்னொரு பக்கம் பாருங்கள், அல்லாஹ் அக்பர், சூரத்துல் ஃபத்ஹுடைய கடைசி வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள், தராஹும் ருக்அன் சுஜ்ஜதா, தராஹும் ருக்அன் சுஜ்ஜதா, நபியே நீங்கள் அந்த தோழர்களை பார்ப்பீர்கள் ருகூ செய்தவர்களாக, சுஜூது செய்தவர்களாக. சூரத்து நூறிலே அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் காலை மாலைகளிலே அல்லாஹுவின் வேதத்தை ஓதுவார்கள் என்று பார்க்கும்போது, அந்த சஹாபாக்களுடைய இபாதத்துகளை அல்லாஹ் வர்ணிக்கும் போது, அமல்களை வர்ணிக்கும் போது தொழுகையை கொண்டு வர்ணிக்கிறான், குர்ஆன் ஓதுவதை கொண்டு அல்லாஹ் வர்ணிக்கிறான், ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது கொண்டு வர்ணிக்கிறான்,
நன்மைகளை ஏறுவது, தீமைகளை தடுப்பது, இவற்றை கொண்டு அல்லாஹ் வர்ணிக்கிறான். அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பணிவதை கொண்டு அல்லாஹ் வர்ணிக்கிறான். சொல்வது புரிகிறதா? இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களை எந்த பண்புகளை கொண்டு வர்ணிக்கிறானோ அந்த பண்புகளை கொண்டு அப்படியே அந்த நபித்தோழர்களை அல்லாஹ் வர்ணிக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய அஸ்ஹாபுகளை, சஹாபாக்களை அல்லாஹ் வர்ணிக்கிறானே, இவையெல்லாம் எதை கொண்டு வர்ணிக்கிறான்? அமல்களை கொண்டு தான் வர்ணிக்கிறான். சகோதரர்களே, இபாதத்துகளை கொண்டு, வணக்க வழிபாடுகளை கொண்டு, அல்லாஹ்விற்கு அவர்கள் செய்த இறை வழிபாடுகளை கொண்டு வர்ணிக்கிறான். அவர்களுடைய துன்யாக்களை கொண்டு அல்லாஹ் வர்ணிக்கவில்லை, அவர்களுடைய உலக செல்வங்களை கொண்டு அல்லாஹ் வர்ணிக்கவில்லை, அவர்களிடத்தில் இருந்த நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு அவர்களை வர்ணித்து காட்டுகின்றான். இப்போது குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமல்களை, இபாதத்தை சொல்லும் போது அதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய வாசகம், வாக்கியம் இருக்கிறது. வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா அஸ்மாவாது வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். எப்படி சொல்கிறான்? நிதானத்தை, அமைதியை, பொறுமையை கடைபிடிக்க சொல்கிற அல்லாஹு தஆலா மறுமை என்று வரும்போது, ஆகிரத்து என்று வரும்போது, சொர்க்க அமல்கள் என்று வரும்போது அங்கே பயன்படுத்தக்கூடிய வார்த்தையே வேறு விதமான வார்த்தை. அதில் ஒன்றுதான் சூரா ஆல இம்ரான் மூன்றாவது அத்தியாயத்தினுடைய 133 136 வரை உள்ள வசனங்கள். அந்த வசனத்தின் தொடக்கத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இது எதிலிருந்து வருகிறது? அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்றால் என்றால் ஸ்பீட், வேகம். அதிலிருந்து என்றால் என்ன பொருள்? ஒருவரை விட ஒருவர் வேகமாக செல்லுங்கள். இன்று நாம் எதிலே வேகமாக சென்று கொண்டிருக்கிறோம்? ரோட்டிலே செல்லும் போது, நடப்பதிலோ, வாகனம் ஓட்டுவதிலோ, பிறரை முந்தி செல்ல வேண்டும் என்று நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அங்கே அல்லாஹ் சொல்கிறார் நமக்கு, சூரா லுக்மானை நாம் விவரிக்கும் போது சொன்னோம், நீ தெருக்களிலே, பாதைகளிலே செல்லும் போது, நடக்கும் போது அமைதியாக, நிதானமாக நடந்து செல், அவசர அவசரமாக ஓடாதே என்று அங்கே சொல்லப்படுகிறது. மறுமை என்று வரும்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒருவரை விட ஒருவர் வேகமாக செல்ல பாருங்கள். இப்போது புரிகிறதா? நான் இவரை விட வேகமாக செல்ல வேண்டும். எந்த காரியத்திலே? மறுமை காரியத்திலே. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய, உங்கள் ரப்புடைய மன்னிப்பை அடைவதற்கு ஒருவரை விட ஒருவர் வேகமாக வரப்பாருங்கள். ஏனென்றால் போட்டி இருந்தால்தான், போட்டி இருந்தால்தான் உங்களுக்கு வியாபாரம் நிலை பெறும். போட்டி இருந்தால்தான் வியாபாரம் சூடாக இருக்கும். போட்டி இருந்தால்தான் உற்சாகம் இருக்கும். போட்டி இருந்தால்தான் விழிப்பாக இருப்பார்கள். போட்டி இருந்தால்தான் செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள். உதாரணத்துக்கு, இப்ப தெருவிலே ஒரே ஒரு கடை தான் இருக்கு, வேற கடையே இல்லை என்றால் அந்த கடைக்காரர் எவ்வளவு தெனாவட்டா இருப்பார், எவ்வளவு தெனாவட்டாக இருப்பார். அதே நேரத்திலே தெருவிலே, பாசாரிலே ஒன்றுக்கு மேற்பட்ட பல கடைகள் இருக்கிறது என்றால் அந்த கடைக்காரர்கள்லாம் கிராக்கிகளை, கிராக்குகளை நம் பக்கம் இழுக்க வேண்டும், கஸ்டமர்களை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு சர்வீஸ் செய்வார்கள். உற்சாகமாக இருப்பார்கள், வேகமாக இருப்பார்கள். பணிந்து பணிந்து அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பார்கள். ஏன்? அங்கே போட்டி இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த தீனையும் அல்லாஹு தஆலா ஒரு திஜாரத், ஒரு வியாபாரமாக சொல்கிறான். தீனை அல்லாஹ் வியாபாரமாகத்தான் சொல்கிறான் குர்ஆனிலே. நீங்கள் எங்கு பார்த்தாலும் சரி, யா ஐயுஹல் லதீன ஆமனு, சூரா சஃபை எடுத்து படித்து பாருங்கள். யா ஐயுஹல் லதீன ஆமனு ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வர்த்தகத்தை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? சூரா தௌபாவிலே சொல்லும் போது இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன், மூமின்களிடமிருந்து அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான், அல்லாஹ் விலைக்கு வாங்கி கொண்டான் அவர்களது உயிர்களை, அவர்களது செல்வங்களை என்று சொல்கிறான். காபிர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது எப்படி சொல்கிறான் தெரியுமா? அவர்களை ஒரு நஷ்டமடைந்த வியாபாரிகளாக சொல்கிறான். எப்படி நஷ்டமடைந்த வியாபாரிகளாக சொல்கிறான்? உலாயிகல் லதீன இஷ்தரவு தலாலத பில் ஹுதா, அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள்தான் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டை வாங்கிக் கொண்டவர்கள். ஃபமா ரபிஹத் திஜாரத்துஹும், அவர்களுடைய வியாபாரம் லாபமற்றது, அவர்களுடைய வியாபாரம் அவர்களுக்கு லாபம் அளிக்கவில்லை. அவர்கள் யார் தெரியுமா? நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டை வாங்கியவர்கள், அல்லாஹுடைய மன்னிப்புக்கு பதிலாக, அல்லாஹுடைய மன்னிப்புக்கு பதிலாக தண்டனையை வாங்கிக் கொண்டவர்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறார் அவர்கள் யார் தெரியுமா? அல்லதீன யஷ்ரூனல் ஹயாத்த துன்யா, இந்த உலக வாழ்க்கையை, இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் வாங்கிக் கொள்கிறார்கள் மறுமைக்கு பதிலாக. அல்லதீன யஷ்ரூனல் ஹயாத்த துன்யா பில் ஆகிரா, மறுமைக்கு பதிலாக உலகத்தை வாங்கிக் கொள்கிறார்கள். மூமின்களை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? மூமின்கள் யார்? وَمِنَ النَّاسِ مَنْ يَشْرِي نَفْسَهُ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ, மூமின்கள் யார் தெரியுமா? அவர்கள் தங்களது உயிர்களை, தங்களது செல்வங்களை அல்லாஹுவிற்காக மறுமைக்காக விற்றுவிடுகிறார்கள். எதை அடைவதற்காக? எதை அடைவதற்காக? சொர்க்கத்தை அடைவதற்காக, சொர்க்கத்தை அடைவதற்காக. சுப்ஹானல்லாஹ், இப்படி ஒரு கூட்டம், இப்படி ஒரு கூட்டம் காபிர்களின் கூட்டம் என்ன செய்கிறது? மறுமையை விற்று சொர்க்கத்தை தேடுகிறார்கள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை விற்று அவனுடைய தண்டனையை வாங்குகிறார்கள், நேர்வழியை விற்று வழிகேட்டை வாங்குகிறார்கள். மூமின்களுடைய கூட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் யார்? துன்யாவை விற்றுவிட்டு சொர்க்கத்தை வாங்குவார்கள். அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய மகஃபிரத்தை வாங்குவார்கள். தங்களது உயிர் பொருளை அர்ப்பணித்து விட்டு அவர்கள் சொர்க்கத்தை வாங்குவார்கள். இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா இந்த தீனை குர்ஆனிலே சொல்லும் போது எப்படித்தான் வர்ணிக்கிறான்? எப்படி வர்ணிக்கிறான்? மறந்துச்சு, வியாபாரமாக வர்த்தகமாக அல்லாஹ் வர்ணிக்கிறான். ஆகவேதான் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இப்போது நீங்கள் போட்டி போடுங்கள். எதிலே போட்டி போட்டுக் கொண்டிருந்தீர்கள்? எதிலே? ரிஸ்க்கிலே, இந்த துன்யா திஜாரத்திலே போட்டி போட்டீர்கள் அல்லவா? நீங்கள் இப்போது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹ் கூறுகிறான், உங்கள் இறைவனுடைய பாவ மன்னிப்பை அடைவதிலே இப்போது ஒருவரை விட ஒருவர் வேகமாக வரப்பாருங்கள். அந்த சொர்க்கத்தை அடைவதிலே ஒருவரை விட ஒருவர் வேகமாக வாங்கள். ஆகவேதான் சஹாபாக்களை பார்க்கிறோம், அதற்கு முந்தைய இறை தூதர்களை பார்க்கிறோம், இபாதத்திலே அந்த அளவு ஆர்வப்பட்டார்கள், வணக்க வழிபாடுகளிலே சிரமத்தை எடுத்தார்கள், பிரயாசையை எடுத்தார்கள். எதற்காக வேண்டி? அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக. அது போன்று பாருங்கள் சூரா அல் ஹதீத் 57வது அத்தியாயம், அதிலே 20-21 வரை உள்ள வசனங்களை கொஞ்சம் படித்து பாருங்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? முதலிலே இந்த உலக வாழ்க்கையின் அற்பத்தன்மையை சொல்லுகிறான். وزينة وتفاخر بينكم وتكاثر في الأموال والأولاد. ஒட்டுமொத்த உலக வாழ்க்கை இதுதான். கொஞ்ச நாள் விளையாட்டு, கொஞ்ச நாள் வேடிக்கை, பிறகு கொஞ்சம் அலங்காரம் லைஃப் ஸ்டைல், பிறகு பெருமை, பிறகு யாரிடத்திலே அதிகம் இருக்கிறது என்ற போட்டி, அவ்வளவுதான். இதற்கு பிறகு ஒன்றுமே இல்லை. சிறு பிராயத்திலே குழந்தைகளாக இருக்கும் போது விளையாட்டு, பிறகு வேடிக்கை பார்த்தல், வாலிபத்தை அடையும் போது அழகை தேடுதல், பிறகு செல்வத்தை தேடுதல், பிறகு யார் அதிகம் என்ற போட்டி, அதற்கு பிறகு என்ன? எவ்வளவுதான் சம்பாதித்து வைத்திருந்தாலும், சேகரித்து வைத்திருந்தாலும், மௌத்தை தடுக்கக்கூடிய ஒரு மருந்தை மனிதனால் சேகரித்து விட முடியுமா? மரணத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு சிகிச்சையை அவனால் அடைந்து கொள்ள முடியுமா? மரணத்தை தடுக்கக்கூடிய ஒரு கோட்டையை அல்லது ஒரு பலத்தை தனக்கு ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா? ஐனமா தக்குனு இதுரிக்குமுல் மௌத்து வலவ் குந்தும் ஃபீ புருஜிம் முஷய்யதா. பலமான உயரமான கோட்டைகளுக்குள் இருந்தாலும் சரியே, மரணம் உங்களை அடைந்து கொள்ளும். நீங்க தேடி போக வேணாம், குதிக்க வேணாம். நீங்க இன்றைக்கு மரணத்தை தேடி குதிக்கிறார்கள், தொங்குகிறார்கள், விழுகிறார்கள், பாய்கிறார்கள், குடிக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீ எதுவுமே செய்ய வேணாமப்பா, அது உன்னை தேடி வரும். குல் இன்னல் மௌத்தல்லதி, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு. ஒதுங்கள், அடுத்து என்ன? ஃபஇன்னஹு முலாக்கிக்கும். எந்த மரணத்தை பார்த்து நீங்கள் ரொம்ப விரண்டு ஓடுகிறீர்களோ, அது உங்களை சந்திக்க வரும். நீங்க அதை சந்திக்கணும்னு தேட வேண்டாம். நின்றாலும் மரணம் உங்களை வந்து சந்திக்கும், உட்கார்ந்தாலும் மரணம் உங்களை வந்து சந்திக்கும், நீங்கள் பயணித்தாலும் மரணம் வந்து உங்களை சந்திக்கும், நீங்கள் தூங்கினாலும் மரணம் வந்து உங்களை சந்திக்கும், நீங்கள் உடல் சுகத்தோடு இருந்தாலும் மரணம் வந்து உங்களை சந்திக்கும், நீங்கள் நோயாளியாக இருந்தாலும் மரணம் வந்து உங்களை சந்திக்கும், நீங்கள் சிறுவர்களாக இருந்தாலும் சந்திக்கும், வாலிபர்களாக இருந்தாலும் சந்திக்கும், வயோதிகர்களாக இருந்தாலும் சந்திக்கும், மரணம் உங்களை சந்தித்தே தீரும். அதற்கென்று முடிவு செய்யப்பட்ட நேரத்தில் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த துன்யா வாழ்க்கையை அல்லாஹ் சொல்லிவிட்டு, இவ்வளவுதாங்க துன்யா என்று கூறிவிட்டு, 20வது வசனத்திலே சூரத்துல் ஹதீதிலே கூறிவிட்டு, அடுத்து 21வது வசனத்திலே சொல்கிறான் பாருங்கள், சாபிகு, இப்ப நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்போது போட்டி எதிலே நீங்கள் கொள்வது? துன்யாவில் உள்ள மக்கள் எல்லாம் இப்படித்தான் போட்டி கொள்கிறார்கள். எதிலே? காசு, பணம், செல்வம், வியாபாரம், தொழில் துறை என்பதிலே போட்டி கொள்கிறார்கள். அல்லாஹ் அழைக்கிறான், என்னை நம்பியவர்களே, குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்களே, மறுமையை நம்பியவர்களே, மறுமையை ஏற்றுக்கொண்டவர்களே, எதிலே நீங்கள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது எது? சாபிகு இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா கஅர்தி ஸமாஇ வல் அர்த். சூரா ஆல இம்ரானிலே என்ன வசனம் சொல்லப்பட்டதோ 133வது வசனத்திலே அதற்கு அப்படியே நெருக்கமான வசனம். ஆனால் பயன்படுத்தப்படுகிற முதல் வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமான. அங்கே என்ன வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தினான்? கவனித்து கேட்க வேண்டும், என்ன வார்த்தையை பயன்படுத்தினான்? சாரிஉ முசாரஅதன், ஒருவரை விட ஒருவர் வேகமாக செல்வது. எப்படி? ரேசி. என்ன சொல்வது? ரேசி. இங்கே என்ன சொல்கிறான்? அது போன்ற இன்னொரு வார்த்தை சாபிகு. இது எப்படி என்று சொன்னால், ஒருவரை ஒருவர் முந்த பாருங்கள். அல்லாஹ் அக்பர். மறுமையிலே அமல்களிலே அல்லாஹ் நம்மை எப்படி ஆர்வப்படுத்துகிறான், நாம் எப்படி லேசிகளாக சோம்பேறிகளாக இருக்கிறோம் பாருங்கள். ஆகவேதான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸலி, அல்லாஹ்வே பலவீனப்படுவதிலிருந்து, சோம்பேறியாக ஆவதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்று நானோ நீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தாரோ நமது சமுதாயமோ
ஒருவரை சோம்பேறி என்று சொல்வதை கேட்டிருப்பீர்கள் அல்லது நீங்களும் சொல்லியிருப்பீர்கள். இவன் ஒரு பலவீனமானவன், இவன் ஒரு இயலாதவன் என்று சொல்லியிருப்பீர்கள், சொல்வதை கேட்டிருப்பீர்கள். இந்த இரண்டு வார்த்தைகளையும் நாம் எதிலே பயன்படுத்துகிறோம், எதிலே பயன்படுத்துகிறோம்? இந்த உலகத்தை படிக்காதவர், இந்த உலகத்தை சேர்க்காமல் இருக்கிறார்களே அவர்களை பார்த்துத்தான், உழைக்காதவர்களை பார்த்து, தொழில் செய்யாதவர்களை பார்த்து, வியாபாரம் செய்யாதவர்களை பார்த்து நாம் சோம்பேறிகள் என்று சொல்லியது உண்டு. சமுதாயம் சொல்கிறது சோம்பேறிகள் வேலைக்கு போக மாட்டான். எங்கேயாவது தொழாதவர்களை பார்த்து சோம்பேறிகள் என்று சொல்லி இருக்கிறோமா? நோன்பு வைக்காதவர்களை பார்த்து, குர்ஆன் ஓதாதவர்களை பார்த்து, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே ஈடுபடாதவர்களை பார்த்து, அதான் சொல்லப்பட்டவுடன் மஸ்ஜிதுக்கு வராதவர்களை பார்த்து, முதல் சப்புக்காக போட்டி போடாதவர்களை பார்த்து, ரமதானின் மாதத்திலே வணக்க வழிபாடுகளை கொண்டு அந்த ரமதானை அலங்கரிக்காதவர்களை பார்த்து சோம்பேறிகள் என்று சமுதாயம் சொல்கிறதா? கேட்கறது புரியுதுங்களா புரியலையா? படிக்காத பிள்ளையை பார்த்து தாய் சோம்பேறி என்று சொல்லி இருப்பார், ஆனால் தொழாமல் தூங்குகிற பிள்ளையை பார்த்து சோம்பேறி என்று சொன்னதில்லை. மார்க்கம் என்ன சொல்லுகிறது? இபாதத்து செய்யாதவர்களை சோம்பேறிகள் என்று சொல்கிறது. அமல்களிலே ஆர்வம் இல்லாதவர்களை மார்க்கம் பலவீனமானவர்கள், இயலாதவர்கள், கையால் ஆவாதவர்கள் என்று சொல்கிறது. வேலைக்கு ஆகாதவன் என்று சொல்வார்கள் அல்லவா? யாரு வேலைக்கு ஆகாதவன் என்று யாரை பார்த்து சொல்கிறது மார்க்கம்? அல்லாஹுடைய இபாதத்திலே ஆர்வம் இல்லாதவர்களை பார்த்து சொல்கிறது. இந்த துஆவை நீங்கள் கேட்டிருப்பீர்களோ அல்லது படித்திருப்பீர்களோ, பெரும்பாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்களிலே, பிரார்த்தனைகளிலே ஒரு முக்கியமான பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், அல்லாஹுவே பலவீனனாக நான் ஆகுவதிலிருந்து, சோம்பேறியாக நான் ஆவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சோம்பேறித்தனத்திலிருந்து, எந்த பலவீனத்திலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள்? இன்று நாம் எதை சோம்பேறித்தனம் என்று சொல்கிறோமோ, இன்று நாம் எதை பலவீனம் என்று சொல்கிறோமோ, அந்த பலவீனத்தில் இருந்தா? எந்த பலவீனம்? அமல்களிலே ஆர்வம் இல்லாமல் ஏற்படுவது, தொழுகையிலே மனம் லயிக்காமல் இருப்பது, சுஜூதிலே மனம் லயிக்கவில்லை, ருகூவிலே மனம் லயிக்கவில்லை, குர்ஆன் ஓதும் போது மனம் லயிக்கவில்லை, அல்லாஹுவை நினைவு கூறும் போது மனம் லயிக்கவில்லை, தான தர்மங்கள் சதகாத்துகள் செய்யும் போது மனம் லயிக்கவில்லை, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யும் போது, நன்மையான பாதையிலே செல்லும் போது மனம் ஈடுபடவில்லை, அதில் சோம்பேறித்தனம். தொழுகையில் சோம்பேறித்தனம், நோன்பிலே சோம்பேறித்தனம், ஹஜ்ஜிலே சோம்பேறித்தனம், வணக்க வழிபாட்டுகளிலே சோம்பேறித்தனம். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கூறி பாதுகாப்பு தேடுகிறார்கள். யா அல்லாஹ், இந்த சோம்பேறித்தனத்திலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுபுனி வல் புகுல், கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோழைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு கேட்கிறேன் அல்லாஹ்வே. என்ன கோழைத்தனம்? அல்லாஹ்வின் பாதையிலே, உனது பாதையிலே, ஜிஹாதிலே எதிரிகளை சந்திக்கும் போது ஏற்படக்கூடிய கோழைத்தனத்திலிருந்து நம்ம எதை வீரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? ரோட்ல ரவுடித்தனம் பண்றதை, வீராப்பு செய்வதை, தலை அதாவது நெஞ்சை நிமிர்த்து கொண்டு மக்களுக்கு மத்தியிலே செல்வதை, இதை இன்று வீரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வீரம் என்பது எது? மக்களுக்கு முன்னால் பணிவாக அடக்கமாக இருந்து எதிரிகளை சந்திக்கும் போது புறமுதுகு காட்டாமல் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு அல்லாஹ்வின் எதிரிகளை சந்திக்கிறானே, இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீரம் என்று சொன்னார்கள். அப்போது கோழைத்தனம் ஏற்படுவதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். வல் முகல், கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள்.
எங்கேயாவது நம்ம மனசால அப்படி துவா கேட்கிறோமா, யா அல்லாஹ் என்னை கஞ்சனாக ஆக்கிவிடாது, என்னை ஒரு தர்மகர்த்தாவாக, என்னை ஒரு கொடைவன்னலாக, என்னை ஒரு இரக்கமுள்ளவனாக உனது பாதையிலே அள்ளி 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 ஏழை எளியவர்களுக்கு தேவை உள்ளவர்களுக்கு தர்மம் செய்யக்கூடியவனாக என்னை ஆக்கு என்று அல்லாஹ்விடத்தில் அழுது பிரார்த்தித்திருக்கிறோமா? காசு கொடு, காசு கொடு, பணத்தை கொடு, பணத்தை கொடு, நிறைய கொடு, நிறைய கொடுன்னு சொல்லிட்டு எவ்வளவு கேட்டிருப்போம், கேட்டிருக்கிறார்கள். கேட்கிறாங்களா இல்லையா? என்னங்க கேட்டீங்க? பரக்கத்தான வாழ்க்கையை கேட்ட அல்லாஹ்வின் பாதையிலே யாரெல்லாம் உனக்கு கொட்டி கொட்டி கொடுக்க வேண்டும், எனக்கு இல்லை என்றாலும் உனது அடியார்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு தடவை மனமுருகி அழுது சுஜூதுல கேட்டு பாருங்கள், பிறகு பாருங்கள் உள்ளம் விசாலமாகுவதை. யாரெல்லாம் என்னை ஒரு சகியாக தர்மம் கொடுக்கக்கூடியவனாக என்னை ஆக்கு, என்னை உனது பாதையிலே செலவழிக்கக்கூடியவனாக ஆக்கு, ஏழைகளின் கண்களின் கண்ணீரை துடைக்கக்கூடியவனாக என்னை ஆக்கு. ஏன் கேட்பதில்லை? காசு கொடு, காசு கொடு, பரக்கத்தை கொடு, பரக்கத்தை கொடு, வியாபாரத்தை கொடு, தொழிலை கொடு, நல்ல வேலை, காசு காசு காசு, பணம் பணம், எவ்வளவு கேட்கிறார்கள், கேட்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறார்? அல்லாஹ்வுடைய இறை தூதர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். உங்களுக்கு விரும்பியதை தர்மம் செய்யாத வரை நன்மையை பெற முடியாது. வந்துட்டார் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு வசனத்தை நீங்கள் ஓதி காட்டியதாக நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது, 600 பேரித்த மரங்கள் அதில் இருக்கின்றன. அல்லாஹுவின் தூதரே, அல்லாஹ்வின் பாதையிலே சதகாவாக ஆக்கிவிட்டேன், எங்கு விரும்புகிறீர்களோ அங்கு வைத்துக் கொள்ளுங்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஓ இவ்வளவு பெரிய தோட்டமா, பரவாயில்லை பரவாயில்லை, அது அல்லாஹ்வின் பாதையிலே இப்படி சதக்காவாக கொடுப்பதற்கு நான் இன்னொரு சதக்காவின் வழியை சொல்கிறேன், உனது உறவினர்களுக்கு நீ அதை தர்மமாக வக்ஃப் செய்துவிடு. அப்படி அல்லாஹ்வின் தூதரே, அது உங்களது கட்டளையா? எனது தந்தையின் சகோதரர்களின் பிள்ளைகளுக்கு நான் அதை நிலையான தர்மமாக ஆக்கிவிட்டேன். யாருக்கு? எனது தந்தையின் சாச்சா, பெரிய சாச்சா, சின்ன சாச்சாவுடைய பிள்ளைகளுக்கு நான் அதை தர்மமாக ஆக்கிவிட்டேன். சுப்ஹானல்லாஹ். மகிழ்ச்சியோடு திரும்பிச் செல்கிறார்கள். கேட்டார்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் செலவழிப்பதற்குண்டான வாய்ப்பை கொடு. அமல்களுடைய ஆர்வம் இதுதான் சகோதரர்களே. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சாபிகூ. இங்க என்ன சொல்கிறானீங்க? சாபிகூ சொல்லுங்க. சாபிகூ, சாபிகூ. அங்கே என்ன சொன்னான்? சாரிஉ. இங்கே என்ன சொல்கிறான்? சாபிகு. அங்கே சாரிஉ என்பதற்கு என்ன பொருள்? ஒருவரை விட ஒருவர் வேகமாக செல்ல பாருங்கள். இங்கே சாபிகு, ஒருவரை ஒருவர் முந்த பாருங்கள். இரண்டுமே ரேசிங் தான். இரண்டுமே என்ன? ரேசிங். நீங்கள் துன்யாவிலே ரேசிங் செய்கிறீர்கள், அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் ஆகிரத்திலே ரேசிங் செய்யுங்கள். எப்படிங்க? இப்போது நமது ரேசிங் எதிலே இருக்க வேண்டும்? ஆகிரத்திலே ரேசிங் செய்ய வேண்டும். அப்படித்தான் அபூபக்கருக்கும் உமருக்கும் ரழியல்லாஹு அன்ஹுமா ஜமீஅன் ரேசிங் ஏற்பட்டது. யாருக்கும்? யாருக்கும்? அபூபக்கருக்கும் உமருக்கும் ரேசிங் ஏற்பட்டது. உமர் பதுங்கி பதுங்கி பார்த்து கொண்டிருக்கிறார், எப்படியாவது அபூபக்கரை முந்தி விடுவோமா என்று. அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானாக. தபு போரிலே வருகிறார் உமர், ஏராளமான செல்வங்களை அள்ளிக்கொண்டு. பார்த்தால் அபூபக்கருடைய செல்வம் கொஞ்சம் அப்படித்தான் இருந்தது, உமருடைய செல்வம் அளவிலே பார்த்தால் அவ்வளவு இருந்தது. அப்போது அபூபக்கரை பார்த்து உமர் அவர்கள் பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது, அதை மன மகிழ்ச்சி பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து கேட்டார்கள், மாதா அப்கைத லி அஹ்லிக யா உமர், உமரே உமது குடும்பத்துக்கு நீ எதை மீதம் வைத்துவிட்டு வந்தாய்? சொன்னார்கள், நிஸ்ஃபமாலி யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், செல்வத்தின் சமபாதியை கொண்டு வந்துவிட்டு சமபாதியை குடும்பத்துக்கு வைத்துவிட்டு வந்துவிட்டேன். இங்க 2% ஜகாத் கொடுக்கறதே இன்னும் இடிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படிங்க? எவ்வளவு? 100 இரண்டரை சதவீதம் ஜக்காத்து கொடுப்பதிலேயே அவ்வளவு கருமித்தனத்திலே சமுதாயம் இருக்கிறது. சில்லறை காசுகளை தூவிவிட்டு சில ஆடைகளை மக்களுக்கு அள்ளி கொடுத்து விட்டு தர்மகத்தா என்று பெயர் போடுறதுல மட்டும் கவனமா இருப்பாங்க. கொடை வள்ளல். இங்க என்ன நடக்கிறது, என்ன நடக்கிறது, செல்வத்தின் சமபாதியை அல்லாஹ்வின் பாதியிலே கொண்டு வந்து விட்டார்கள், பாதியை வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து விட்டார்கள். அடுத்த கேள்வி யாரை பார்த்து கேட்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாதா அபகைத யா அபூபக்ர் லிஅஹ்லிக், அபூபக்ரே நீங்கள் உங்களது குடும்பத்துக்கு எதை வைத்து விட்டு வந்தீர்கள், அபகைதுல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் வைத்துவிட்டு அத்தனை செல்வத்தையும் கொண்டு வந்து விட்டேன், அடுத்த நேரத்திற்கு குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு மனைவிகளுக்கு தாய் தந்தைக்கு சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை. இதுதான் அபூபக்கருடைய நிலை. எப்படிப்பட்ட ரேசிங், எப்படிப்பட்ட ரேசிங் அந்த தோழர்களுடைய ரேசிங் யோசித்து பாருங்கள். ஒரு உதாரணமா, ஒரு நேரத்திலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திடுக்குறுகிறார்கள், என்ன நடந்து விட்டது மதீனாவிலே, ஏதாவது காஃபிர்களுடைய படை உள்ளே நுழைந்து விட்டதா என்று பதட்டப்பட்டு பணியாளை கேட்கிறார்கள், காதிமை கேட்கிறார்கள், என்ன பிரச்சனை, ஒரே ஆரவாரமாக இருக்கிறது. ஒண்ணுமில்லை அன்னை அவர்களே, அப்துர் ரஹ்மானுடைய வியாபார கூட்டம் வந்து கொண்டிருக்கிறார்கள், இங்கே மஸ்ஜித் நபவியை நோக்கி என்று. ஒட்டகங்கள், எத்தனை ஒட்டகங்கள், ஒரு ஒட்டகத்துக்கு குறைந்த பட்சம் இன்றைக்கு சவுதி அரேபியாவினுடைய ரேட்டுப்படி 10,000 திர்ஹம் போடுங்க, நல்ல ஒட்டகம், நல்ல பொதி சுமந்து நீண்ட தூரம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒட்டகம், 10,000 திர்ஹம் அப்படின்னு போட்டீங்கன்னு சொன்னா ஒரு ஒட்டகம் 800 ஒட்டகத்துக்கு எவ்வளவு, கொஞ்சம் நல்ல ஸ்பீடா கணக்கு போடுறோம், யாராவது இருந்தா சொல்லுங்க, 800,000 திருகம் அப்படியா, அப்ப ஆச்சரிய முன்னாடி வாங்க கணக்கு சொல்றோம், 800,000 திருகத்தை அப்படியே 15 பெருக்கி கொஞ்சம் ஸ்பீடா சொல்லுங்க பார்க்கலாம், 8 15 4 15 60 8 15 90 அப்ப எவ்வளவு ஆச்சு, 90 லட்சமா, சுப்ஹானல்லாஹ், 90 லட்சமா, எத்தனை, 95, சரி எப்படியோ சரி வச்சுக்கோங்க, 1 கோடி, சுப்ஹானல்லாஹ், 1 கோடி ரூபாய். எதனுடைய மதிப்பு, எதனுடைய மதிப்பு, ஒட்டகங்களின் மதிப்பு மட்டும், பிறகு அதன் மீது இருந்த வியாபார பொருட்களுடைய மதிப்பு அது தனி. இப்படி 800 ஒட்டகங்கள் ஒரே நேரத்திலே காஃபிலாவாக கார்வானாக அப்படியே மதினாவிற்குள் பூந்தால் எப்படி இருக்கும், புழுதிகளை கிளப்பிக் கொண்டு பிள்ளைகளின் ஆறாவாரம், அங்கே வியாபாரிகளின் ஆறாவாரம் செய்திகளை கேட்கிறார்கள் அன்னை ஆயிஷா. அப்படியா, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அப்துர் ரஹ்மானுக்கு பரக்கத்து செய்யட்டும், அல்லாஹ் அவரை மன்னிப்பானாக, அவருக்கு நபி அவர்கள் சொன்ன செய்தி தெரியுமா என்று கேட்டார்கள். இவ்வளவு சீக்கிரத்திலே செய்தி எங்கே சென்று விடுகிறது, யாருக்கு சென்று விடுகிறது, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு சென்று விடுகிறது, ஓடோடி வருகிறார்கள். இந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய வரலாறை தனியாக நாம் படிக்க வேண்டும். அவ்வளவு சம்பாதித்து ஜிஹாதுக்கு சென்று அவற்றையெல்லாம் தனக்கா மாட மாளிகைகளை கட்டினார்கள், அவ்வளவு தியாகங்களும் அர்ப்பணிப்புகளும் தர்மங்களும் நிறைந்த வாழ்க்கை வரலாறு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய வாழ்க்கை வரலாறு. அன்னை இடத்திலே ஓடி வந்து, எங்கள் அன்னையே, நீங்கள் ஒன்று சொன்னதை நான் கேள்விப்பட்டேன், நான் உங்களது வாயிலிருந்து அதை கேட்க விரும்புகிறேன், என் விஷயத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்று. அப்துர் ரஹ்மானுக்கு அழுகி வருகிறது, ஆயிஷாவுக்கு அழுகி வருகிறது, ரலியல்லாஹு அன்ஹுமா, அப்துர் ரஹ்மானே, முஹாஜிர்களுடைய ஏழைகள் எல்லாம் சொர்க்கம் சென்றதற்கு பிறகு 500 ஆண்டுகள் கழித்து களைப்படைந்து வேர்வையோடு நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த செல்வத்தின் காரணமாக என்று நான் ரசூலுல்லாவிடத்திலே கேட்டிருக்கிறேன் என்று ஹதீஸ் சொல்கிறார். இப்படி ஏழை முஹாஜிர்கள் எல்லாம் சொர்க்கம் சென்றதற்கு பிறகு 500 ஆண்டுகள் கழித்து களைப்புற்றவராக நின்று கணக்கு கொடுத்த களைப்பிலே தரையிலே தவழ்ந்தவர்களாக நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதை நான் கேட்டேன்.
அல்லாஹ் அக்பர்.
அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் சொல்லுகின்றார்கள், அன்னையே நீங்கள் சாட்சியாக இருங்கள், இந்த 800 ஒட்டகங்களையும் அவை சுமந்திருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களையும் ஏழைகளுக்காக நான் தர்மம் செய்து விட்டேன், இவற்றில் ஒன்றும் எனக்கு இனி சொந்தமில்லை.
இதுதான் ரேசிங்.
எது ரேசிங்? இது வஸாபிகு என்று அல்லாஹ் சொன்னானே, அமல்களிலே ஒருவர் ஒருவரை முந்த பாருங்கள், இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும், உங்கள் ரப்புடைய அந்த மன்னிப்பை அடைவதற்கு, சொர்க்கத்தை அடைவதற்கு நீங்கள் முந்தப்பாருங்கள். அப்படித்தான் சகோதரர்களை சஹாபாக்கள் ஏழைகள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் என்ன செய்வது, அல்லாஹ்வின் தூதரே, செல்வந்தர்களை போன்று எங்களால் ஜிஹாதுக்கு செல்ல முடியவில்லை, அல்லது சதகாத்துகள் கொடுக்க முடியவில்லை, அரவணைப்பதற்கு ஆதரிப்பதற்கு எங்களிடத்திலே செல்வம் இல்லை, எப்படி போட்டி பாருங்கள். ரசூலிடத்தில் வந்து என்ன கேட்கிறார்கள், யார் ரசூலா எங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கற்றுக்கொடுங்கள், எப்படி எங்களுக்கு விசேஷமாக, எங்களுக்கு விசேஷமாக சொல்லிக் கொடுங்கள், அந்த செல்வந்தர்கள் இப்படியெல்லாம் நன்மைகளை அள்ளிக்கொள்கிறார்கள். எதிலே? ஜிஹாதுக்கு செல்வதை கொண்டு, செலவழிப்பதை கொண்டு, ஏழை எளியவர்களுக்கு செலவழிப்பதை கொண்டு எங்களை முந்திக் கொண்டே இருக்கிறார்கள், நாங்கள் பிந்திக் கொண்டே இருக்கிறோம். நாங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும்? அவர்களை நாங்கள் முந்த வேண்டும். எல்லா அமலும் அவங்கள மாதிரி நாங்கள் செய்யறோம், எங்களை மாதிரி அவங்க செஞ்சாங்க, தொழுகையை பார்த்தா தொழுகைக்கு வந்துடுறாங்க, நோம்பு பார்த்தா நோம்புக்கு வந்துடுறாங்க, ஆனா ஜகாத் அவங்க கொடுக்கறாங்க, எங்களால ஜகாத் கொடுக்க முடியவில்லை, சதகாத்துகள் கொடுக்கிறார்கள், அடுத்து அல் இன்ஃபாக் ஃபீ சபீல் இல்லா, இப்ப நாங்க என்ன செய்யறது, அல்லாஹ்வின் தூதரே இந்த அமல்கள் எல்லாம் எங்களுக்கு விடுபடுகிறது. இதுதாங்க கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த மூத்த தலைமுறைக்கும் நமக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். நாம் என்ன செய்து கொண்டே இருக்கிறோம்? பேசுவதிலே கழித்துக் கொண்டிருக்கிறோம், அறிவு எவ்வளவு அதிகம் என்பதிலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறோம். உனக்கு அதிகமா தெரியுமா, அவருக்கு அதிகமா தெரியுமா, உனக்கு தெரிஞ்சிருக்கிறது சரியா, அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது சரியா, ரெண்டு பேரும் போட்டி போட்டு பாருங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம் யாருக்கு அதிகமா தெரியும், யார் சொல்றதுக்கு அது, யார் சொல்றது சரின்னு சொல்லிட்டு, இது யாருடைய வேலையாக இருக்கிறது? உள்ளங்கள் மறந்தவர்கள், மறுமையை மறந்தவர்கள், அமல்களிலே ஆர்வம் இல்லாதவர்கள். ஒரு சமயம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள், அங்கே பார்த்தால் ஒரு கூட்டம், இது ஹலாலா அது ஹராமா, இதுக்கு என்ன ஆதாரம் அதுக்கு என்ன ஆதாரம், நீ அள்ளி போடு நான் அள்ளி போடு, யார் பூந்து விளையாடுறா அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்தில் பேசுறாங்க பாத்தீங்களா, அப்படி ஒரு கூட்டம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பார்த்து தங்கள் மாணவர்களுக்கு ஒரே ஒரு வாக்கியத்தை அழகாக சுருக்கமாக சொல்லிவிட்டு கடந்து சென்றார்கள். ஹாவுலாய் கௌமுன் மல்லு ஃபில் இபாதத்தி ஃபஷ்தகலு பில் மிரா, இவர்கள் யார் தெரியுமா, அல்லாஹ்வை இபாதத்து செய்வதிலே சோர்வடைந்தவர்கள், சடைவடைந்தவர்கள், சோர்வல்ல சடைவடைந்தவர்கள், அதிலே ஆர்வம் இல்லாதவர்கள், எனவேதான் இப்படி தர்க்கத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வாருங்கள் நாம் செல்வோம் என்று தங்கள் மாணவர்களை அழைத்துக் கொண்டு சென்று விட்டார்கள். அமல்களிலே ஆர்வம் உள்ளவன், இபாதத்திலே ஆர்வம் உள்ளவன், நாளை மரணித்தால் எந்த அமல்களை கொண்டு அல்லாஹ்வை நான் சந்திப்பேன் என்பதிலே துடிப்புள்ளவன், இது போன்ற இந்த தர்க்கங்களிலே விவாதங்களிலே அவன் ஈடுபட்டுக் கொண்டிருப்பானா? சரி, ஒன்றுக்கு வருவோம். இது கூடுமா அது கூடாதா என்பதிலே விவாதம், இது சரியா அது சரியா இல்லையா என்பதிலே விவாதம். சரி, ஏன் இந்த சந்தேகமானதையெல்லாம் விட்டுவிட்டு தெளிவானது, உறுதியானது, ஊர்ஜிதமானது என்று இருக்கிறது அல்லவா, அதை செய்தால் என்ன, அதிலே ஆர்வம் காட்டினால் என்ன, அதிலே ஒருவரை ஒருவர் முந்தினால் என்ன, அதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு இங்கே நேரம் இல்லை. தொழுகையை நிலைநிறுத்துங்கள், நிலைநிறுத்துங்கள், நிலைநிறுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், அதற்கு எந்த விதமான ஒரு போராட்டமோ, அதற்கு எந்த விதமான ஒரு பிரச்சாரமோ இல்லை. ஜகாத்தை கொடுங்கள், கொடுங்கள், கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார், அதற்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் இல்லை. வலில்லாஹி அலன்னாஸு ஹஜ்ஜுல் பைத், அல்லாவிற்காக மக்கள் மீது கடமை அல்லாவுடைய வீட்டை ஹஜ் செய்ய வேண்டும் என்று அதற்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் இல்லை. ஏழை எளியவர்களுக்கு தர்மம் கொடுங்கள்,
فلاقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة سورة البلد يرتب لي دبارنا அல்லாவின் பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு உறவுகளுக்கு கொடுப்பதிலே வறுமை உள்ளவர்களுக்கு கொடுப்பதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அதற்கு விழிப்புணர்வு பிரச்சாரம் இல்லை. இன்று எப்படி நடந்து கொண்டிருக்கிறது சமுதாயம்? ஹசன் பசரி சொன்னார்கள், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வானாக, அல்லாஹ் அவர்களை மன்னிப்பானாக, கருணை காட்டுவானாக. இவர்கள் அமலிலே தடைவடைந்தவர்கள், அமலிலே ஆர்வம் இல்லாதவர்கள். எனவேதான் தர்க்கத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாபிகூ, நீங்கள் என்ன செய்வீங்கள்? முந்தி செல்லுங்கள். வஸ்ஸாபிகூ இலா மக்ஃபிரத்தின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தில் அர்ஹுஹ ஸமாவாத்து வல் அர்த். நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம், எதன் பக்கம்? நீங்கள் சொர்க்கத்தின் பக்கம், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள், ஓடோடி வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சுப்ஹான், முந்தி வாருங்கள், ஒருவரை ஒருவர் முந்தி வாருங்கள். அதுபோன்று நீங்கள் சூரத்துல் ஃபுர்கான் அதனுடைய கடைசி பகுதி 63வது வசனத்திலிருந்து கடைசி வரை படித்து பாருங்கள். சூரத்துல் மூமினுடைய ஆரம்ப வசனங்களை படியுங்கள். சூரத்துல் மஆரிஜை படியுங்கள். சூரத்துல் அஹ்சாப் 33வது அத்தியாயத்தினுடைய அந்த 33லிருந்து அப்படியே கடைசி வரை 36-37 வரை படித்து பாருங்கள். இந்த குர்ஆனுடைய இத்தனை வசனங்களும் சரி, இது போன்ற ஏராளமான வசனங்களும் சரி, அல்லாஹு தஆலா நமக்கு அவற்றிலே என்ன அறிவுரை சொல்கிறான்? அமல்களை கவனி, அமல்களை கவனி. என்ன செய்து வைத்திருக்கிறாய்? எந்த அளவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமல்களிலே நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறார்கள் என்றால், கொஞ்சம் கவனித்து கேளுங்கள் சகோதரர்களே. நீங்கள் வாழ்நாளிலே வாழும் போது மட்டும் அமல் செய்துவிட்டு எப்படி? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அமல்களிலே நமக்கு எப்படி ஆர்வம் ஆசை ஊட்டுகிறார்கள்? தொழுகைக்கு ஆசை ஊட்டுகிறார்கள். அதிலே நேரத்தோடு தொழுங்கள், முன்சஃபிலே தொழுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், அதோடு சேர்த்து உபரியான தான தர்மங்களை கொடுங்கள், பரவான தொழுகைகளோடு சுன்னத்தான தொழுகைகளை தொழுங்கள், நஃபிலான தொழுகைகளை தொழுங்கள், குர்ஆனை தொழுகையிலே ஓதுங்கள், தொழுகைக்கு வெளியிலே ஓதுங்கள். சொல்றது புரியுதா? கவனிச்சு கேளுங்க. கடைசி விஷயம் இதுதான், ரொம்ப முக்கியமான விஷயம், கவனமா கேளுங்க. திரும்ப சொல்கிறேன், அமல்களிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எப்படி ஆர்வம் ஊட்டுகிறார்கள்? தொழுகையை நிலைநிறுத்துங்கள், ஃபர்லான தொழுகைகளை பேணுங்கள், அதை தொடர்ந்து பாதுகாத்து நியமமாக தொழுது வாருங்கள், நேரத்திலே தொழுங்கள், தொழுகையினுடைய சுன்னத்துகளை பேணுங்கள், தொழுகையின் முன்பின் சுன்னத்துகளை தொழுங்கள், நஃபிலான தொழுகைகளை தொழுங்கள், இரவு நேரத்திலே தொழுங்கள், அதை உள்ளச்சத்தோடு தொழுங்கள், தொழுகைக்கு உள்ளே குர்ஆனை ஓதுங்கள், தொழுகைக்கு உள்ளே குர்ஆனை ஓதுங்கள், தொழுகைக்கு வெளியிலும் குர்ஆனை ஓதுங்கள், தொழுகையில் அல்லாஹுவை திக்ர் செய்யுங்கள். எவ்வளவு திக்ர் செய்வீர்கள், எவ்வளவு நீங்கள் தொழுகையிலே நிலையிலே நின்று குர்ஆனை ஓதுகிறீர்களோ அதே அளவு ருக்குவிலே அல்லாஹுவை திக்ர் செய்யுங்கள். சுப்ஹான ரப்பியல் அஸீம். என்ன அல்லாஹுவை திக்ர் செய்வது? ரப்பனா லகல் ஹம்து ஹம்தன் கதீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ. ரப்பனா லகல் ஹம்து மில் அஸ்ஸமாவாத்தி வ மில் அல்அர்தி வ மில் மா ஷிஅத மின் ஷைஇன் பஅத். என்ன இது? அல்லாஹுவை திக்ர் செய்வது. சுஜூதிலே சென்று அல்லாஹுவை திக்ர் செய்யுங்கள். சுஜூதுக்கு இடையிலே உட்காரும் போது அல்லாஹுவை திக்ர் செய்யுங்கள். தொழுகையிலே திக்ர் செய்யுங்கள். தொழுது முடித்ததற்கு பிறகு திக்ர் செய்யுங்கள். காலையிலே திக்ர் செய்யுங்கள். மாலையிலே திக்ர் செய்யுங்கள். இரவிலே திக்ர் செய்யுங்கள். நடந்து செல்லும் போது திக்ர் செய்யுங்கள். யா ஐயுஹல்லதீன ஆமனு துக்ருல்லாஹ திக்ரன் கதீரா. அதிகம் அதிகம் திக்ர் செய்து கொண்டே இருங்கள், புகழ்ந்து கொண்டே இருங்கள். சமய சந்தர்ப்பங்களிலே ஓதக்கூடிய திக்ர்களை கொண்டு அல்லாஹ்வின் நினைவு கூர்ந்து கொண்டே இருங்கள். ஜகாத், கடமையான ஜகாத்தை கொடுங்கள். அது போக உபரியான தர்மங்களை கொடுத்துக் கொண்டே இருங்கள். இப்படி பாருங்கள், உறவுகளை சேர்த்து வாழுங்கள். அல்லாஹ்வின் பாதையிலே நீங்கள் போராடுங்கள். ஏழை எளியவர்களுக்கு கொடுங்கள். இப்படி ஃபர்லிருந்து நஃபிலுகள் வரை அப்படியே இபாதத்துகளை காலையிலிருந்து மாலை வரை, மாலையிலிருந்து காலை வரை எல்லா நாட்களிலும் இபாதத்துகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் கூட நமக்கு ஹாலிடே என்பது கிடையாது. இருக்க உலகத்தில் எல்லா மதக்காரர்களுக்கும் அவர்களுடைய இபாதத்துக்கு ஹாலிடே இருக்கிறது, முஸ்லிம்களுக்கு இபாதத்திலே ஹாலிடே என்பது கிடையாது. எங்கேயாவது மஸ்ஜிதை ஒரு நாள் பூட்டி போட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? ஐந்து நேர இன்றைக்கு பெருநாள் பள்ளிவாசல் அஞ்சு நேர தொழுக கிடையாது, சொல்ல முடியுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம். பெருநாள்னு சொன்னா நீங்க காலையில தொழுவீங்க, அதுக்கு பிறகு லொஹர் அஸர் மகரிப் தொடர்ந்து கொண்டே இருக்கும் வணக்க வழிபாடுகள், முஸ்லிமை விட்டு பிரியாது. தொடர்ந்து வணக்க வழிபாடுகள் அவனை துரத்தி கொண்டே இருக்கும், அவன் அந்த வணக்க வழிபாட்டை நோக்கி சென்று கொண்டே இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அமல்களிலே ஆர்வம் ஊட்டியவர்கள். இங்கே ஒன்றை கவனித்து நாம் முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ் எப்படி சொல்கிறான், நீங்கள் வாழும் போது இப்படி வணங்குகிறீர்கள், கவனமா கேளுங்க, வாழும் போது இப்படி வணங்குகிறீர்கள், தொழுகிறீர்கள், நோன்பு நோக்கிறீர்கள், தக்காத்து சதக்காத்துகள் செய்கிறீர்கள், இபாதத்துகளை சேகரித்துக் கொண்டே செல்கிறீர்கள், நீங்கள் இறந்து விட்டால் என்ன செய்வது? நீங்கள் இறந்ததற்கு பிறகும் வணக்க வழிபாடுகளின் நன்மைகள் உங்களை தொடர வேண்டும், அதற்கு நீங்கள் என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள்? எப்படி சொல்கிறது பாருங்கள், நமது மார்க்கம், நமது தீன், அல்லாஹ்வுடைய குர்ஆன், நபியினுடைய சுன்னா நமக்கு என்ன சொல்கிறது? நீ வாழ்ற வரைக்கும் இபாதத்தை பற்றி சிந்தித்து விட்டு அதற்கு பிறகு எனக்கு என்னன்னு போயிடாத, நீ வாழ்நாளிலே சேர்த்துக் கொள்வதை போன்று நீ இறந்ததற்கு பிறகு மறுமை நாள் வரை இபாதத்து உனக்காக தொடர வேண்டும். அதற்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிக் கொடுக்கின்ற அமல்களை பாருங்கள். இமாம் இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக பதிவு செய்கிறார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم إن مما يلحق المؤمن من عمله وحسناته بعد موته ஒரு மூமின் இறந்து விட்டாலும் அவனுடைய அமல்களிலிருந்து, அவனுடைய நல்லறங்களிலிருந்து அவனை போய் சேரக்கூடியது என்னென்ன தெரியுமா? இவற்றையெல்லாம் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. என்ன சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எண்ணிக்கொண்டே வாருங்கள். இல்மன் அல்லமஹு, கல்வி, அதை அவர் பிறருக்கு போதித்து விட்டு சென்றிருக்கிறார். உங்களுக்கு தெரிந்த அல்லாஹ்வின் வேதத்தினுடைய சுன்னாவின் கல்வியினுடைய சுன்னாவுடைய கல்வியை பிறருக்கு போதியுங்கள். அது நீங்கள் இறந்ததற்கு பிறகு உங்களுக்கு சேரக்கூடிய நன்மை. அந்த கல்வியை மக்களுக்கு மத்தியிலே பரப்பினார். கல்வி உள்ள புத்தகங்களை அதை தேடக்கூடிய மக்களுக்கு அன்பளிப்பு செய்தீர்கள். இரண்டு, ஒவ்வொருதன் சாலிஹன் தரக்கஹு, தனக்கு பின்னால் சாலிஹான நல்லொழுக்கம் உள்ள நல்ல குழந்தையை விட்டுவிட்டு செல்கிறான். சந்ததிகளை தேடுங்கள், அவர்களுக்கு கல்விகளையும் ஒழுக்கத்தையும் இறையற்றத்தையும் போதித்து விட்டு செல்லுங்கள். அவர்கள் வாழும் வரை உங்களுக்கு அமல்கள் வந்து சேரும். அடுத்து அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிவிட்டு சென்றால் அடுத்து என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். புரியல, சொர்க்கம் கிடைக்கும். மாஷா அல்லாஹ், நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்க, உங்க பிள்ளைகள் செய்யறாங்க, இறந்துட்டீங்க, உங்க பிள்ளைகளுடைய அமல் உங்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது, உங்க பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லித் தருகிறார்கள் என்று இருக்கும் போது அந்த பேரன்கள் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதுவும் உங்களுக்கு வந்து சேரும். எப்படி? புரியல, புரியுதுங்களா? அடுத்து அந்த பேரன்கள் அவங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க பாருங்க, அதுவும் வந்து உங்களுக்கு சேரும். அப்படி நீங்கள் உங்களது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து சென்றால் கியாமத்து நாள் வரை அந்த பிள்ளைகள் அந்த தந்தையின் தந்தை கற்பித்த நல்லொழுக்கத்தை, இறையற்றத்தை, ஈமானை, அமலை தங்களது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே செல்லும் பொழுது மறுமை நாள் வரை வரக்கூடிய நமது சந்ததிகளுடைய அமல்கள் எல்லாம் யாருக்கு வந்து சேரும் என்று சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அதை முதலிலே கற்பித்த மனிதருக்கும் வந்து சேரும். சுப்ஹான். அடுத்து நான்காவது, வமுஸ்ஹஃபன் வர்ரதஹு, அல்லாஹ்வின் குர்ஆன் வேதத்தை, முஸ்ஹஃப், இந்த குர்ஆனை நீங்கள் மக்களுக்கு விட்டு சென்றால், நீங்கள் விட்டு சென்றால், ஒரு குர்ஆனை வாங்கி ஒரு மஸ்ஜிதில் அன்பளிப்பு செய்தீர்கள், அல்லது ஒருவருக்கு அன்பளிப்பு செய்தீர்கள், மஸ்ஜிதுகளிலே மதரசாக்களிலே மக்தபுகளிலே ஓதக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை அன்பளிப்பு செய்தால், அல்லது வக்ஃபாக மஸ்ஜிதுகளிலே நீங்கள் விட்டு சென்றால், அவ் மஸ்ஜிதன் பனாஹு, அல்லது ஒரு மஸ்ஜிதை கட்டி வைத்து விட்டு சென்றால், அவ் பைதன் லிபனி ஸபீலி பனாஹு, அல்லது வழிப்போக்கர்கள் ஏழைகள் பயணிகள் வந்து தங்குவதற்காக ஒரு இல்லத்தை கட்டிவிட்டு சென்றால், அவ் நஹரன் அஜ்ராஹு, அல்லது ஒரு நதியை மக்களுக்காக தோண்டிவிட்டு ஒரு நதியை மக்களுக்காக ஓடச் செய்து விட்டு சென்றால் அதில் கிணறுகளும் அடங்கும், அவ் சதகதன் அக்ரஜஹா மிம்மாலிஹி ஃபீ ஸஹத்திஹி வஹயாத்திஹி, தனது வாழ்நாளிலே தான் ஹயாத்தாக ஆரோக்கியமாக இருக்கும் போது செல்வத்தின் ஒரு பகுதியை எடுத்து ஒதுக்கி இதிலிருந்து வரக்கூடிய லாபங்கள் எல்லாம் அல்லாவின் பாதைகளிலே ஏழைகளுக்கு, அல்லாவின் பாதைகளிலே ஏழைகளுக்கு மார்க்கத்தை பரப்புவதற்கு தீனுக்கு இது செலவழிக்கப்படும் என்று தனது செல்வத்திலே ஒரு தொகையை சதகாவாக ஒதுக்கிவிட்டானே, அது தனது வருமானத்திலிருந்து இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு, அல்லது இப்ப உதாரணத்திற்கு உங்களுக்கு வாடகை வரக்கூடிய கட்டடங்கள் இருக்கின்றன, 10,000 உதாரணத்துக்கு ஒரு வாடகை வருது, வசியத்தை எழுதி வைக்கிறீர்கள், இந்த 10,000 ரூபாய் வாடகையிலிருந்து, அல்லது அமௌண்ட்டை குறிப்பிடல, பெர்சன்டேஜ் குறிப்பிடுறீங்க, இதிலிருந்து 20% நான் இறந்து விட்டாலும் சரி ஒரு மஸ்ஜிதுக்கு கொடுத்து விடுங்கள், ஒரு இமாமுடைய சம்பளத்திற்கு கொடுத்து விடுங்கள், அல்லது ஒரு மஸ்ஜிதுடைய சம்பளத்திற்கு கொடுத்து விடுங்கள், அல்லது ஒரு மார்க்க அழைப்பாளருக்கு கொடுத்து விடுங்கள், அல்லது கல்வி பயிலக்கூடிய ஏழை மாணவர்களின் கல்விக்காக ஒதுக்கி வைத்து விடுங்கள். என்ன சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவையெல்லாம் நீங்கள் இறந்து விட்டாலும் உங்களுக்கு நன்மைகளாக வந்து சேரும் என்று, இறந்ததற்கு பிறகும் ஒரு மூமின் அமல்களை செய்து அந்த அமல்கள் அவனுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற அளவிற்கு அமல்களிலே ஆர்வம் ஊட்டுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இன்று முஸ்லிம்களிலே பலர் நமது பலவீனமான நிலை என்ன, வாழும் பொழுது அன்றாட அமல்களை கூட சிந்திக்காமல் அதிலே ஆர்வம் கொள்ளாமல் அமல்களை பாழாக்கி நாசமாக்கிக் கொண்டு வீண் நிரண்டாவாதங்களிலும் தர்க்கங்களிலும் தேவையற்ற காரியங்களிலும் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தால், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவை எந்த முகத்தை கொண்டு சந்திப்போம் நினைத்து பாருங்கள். கடைசியிலே சொன்ன ஹதீஸை உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தி முடிக்கின்றேன். நமது மரணத்திற்கு பின்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே நன்மைகளை பெற வேண்டும் என்றால், முதலாவது இல்மை கற்று மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அதை பரப்புவதற்குண்டான வழிகளை செய்ய வேண்டும், நல்ல குழந்தைகளை உருவாக்க வேண்டும், அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய வேதத்தை வக்ஃப் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை கட்ட வேண்டும், அல்லது வழிப்போக்கர்கள் தேவை உள்ளவர்களுக்காக ஒரு பொதுவான தர்ம இல்லத்தை உருவாக்க வேண்டும், அல்லது ஏழைகளோ மக்களோ பயன்பெறுவதற்காக தண்ணீர் நிலைகளை, அது ஆறோ கிணறோ, அவற்றை உருவாக்க வேண்டும், அல்லது நமது செல்வத்திலிருந்து நிரந்தரமாக ஏழைகளுக்கு தேவை உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தீனுக்கு அதனுடைய லாபங்கள் போய் சேருகின்ற அளவிற்கு ஒரு தர்மத்தை உருவாக்க வேண்டும். இப்படி 8 விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கூறி, அதன் மூலமாக உங்களுடைய அமல்களை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள், கபரிலே நீங்கள் சென்று தேவைப்படும் போது இந்த அமல்கள் உங்களுக்கு பயன் தரும். கண்ணியத்திற்குரியவர்களே, நாமும் நமது குடும்பத்தார்களும் அமல்களிலே கவனம் செலுத்தினால் அல்லாஹ் நமது பிரச்சனைகளை தீர்த்து விடுவான், நமது வறுமையை அல்லாஹ் இந்த அமல்களை கொண்டு நீக்குவான், நமது மன நெருக்கடிகளை அல்லாஹ் நமக்கு இந்த அமல்களை கொண்டு நீக்குவான், உலக பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்குவான், எல்லா விதமான கஷ்டங்களை துன்பங்களை அல்லாஹு தஆலா அமல்களை கொண்டு நீக்குவான். அமல்களிலே ஆர்வம் கொள்வோமாக, அமல்களிலே ஆர்வப்படுத்துவோமாக. எனது பாவத்தையும் உங்கள் பாவங்களையும், எல்லா மூமின்கள் முஸ்லிம்களுடைய பாவங்கள், இறந்து விட்டவர்கள் உயிராக உள்ளவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து அவனுடைய கருணை காட்டப்பட்ட நல்ல மக்களிலே அல்லாஹ் சேர்த்து அருள்புரிவானாக. அஸ்தகஃபிருல்லாஹ் அலீம் லீ வலக்கும் வ அஸ்தஃஃபி அன்னி வ அன்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.